கிறிஸ்துவர்கள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் நாம் பெற்றிருக்கிற இந்த வாய்ப்புக்காக நாம் நன்றியோடு இந்த ஒரு வேத பகுதிக்குள் நாம் கடந்து செல்லலாம். கடந்த வாரம் வரையிலும் புது சிருஷ்டியின் அமைப்பு, தி ஆர்கனைசேஷன் ஆஃப் தி நியூ கிரியேஷன், அப்போ எக்லீசியாவில், அதாவது சபைகளில், புது சிருஷ்டியின் அமைப்புகளில் தேவன் ஏற்படுத்தக்கூடிய பொறுப்புகள் பற்றி நாம் தியானிச்சு வருகிறோம். அப்போ கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் மிக முக்கியமான ஒரு தலைப்பு நாம பார்த்தோம். சபையில புது சிருஷ்டிகளை வழிநடத்த தேவன் ஏற்படுத்துகிற மூப்பர்கள் அல்லது மேய்ப்பர்கள், அவர்களை பற்றி நாம் தியானிச்சோம். அதாவது ஒரு மூப்பர் என்று சொல்லும் பொழுது அவர் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவரை அந்த ஒரு பொறுப்புல சபை அங்கங்கள் நியமிக்க வேண்டும். அப்போ ஒரு மூப்பரை வந்துட்டு நியமிக்கிற விஷயத்துல சபை அங்கங்களினுடைய கடமைகள் என்ன, அவங்க என்ன எல்லாம் கவனிக்க வேண்டும், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்த போன வாரம் நம்ம பார்க்கும் பொழுது மூப்பருக்கு உதவியா புது சிருஷ்டிகளை வழிநடத்த இந்த எக்லீசியாக்களில், அதாவது இந்த சபைகளில் உதவி பொறுப்புல நிற்கக்கூடிய சகோதரர்கள் பற்றி அந்த ஒரு தகுதிகள், அவர்கள் கூட எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், அப்போ ஆதிகால சபையில் இருந்துட்ட சில உதாரணங்கள், அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இன்னைக்கு சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நம்ம தொடர்ந்து சபையில புது சிருஷ்டிகளை வழிநடத்த, சத்தியத்துல வழிநடத்த தேவன் ஏற்படுத்துகிற போதகர்கள், டீச்சர்ஸ் இன் தி சர்ச். கண்டிப்பா தேவனுடைய இந்த புது சிருஷ்டியின் அமைப்பில் தேவன் இப்படிப்பட்ட ஜனங்களை அவர் ஏற்படுத்துறார். அது தேவனுடைய ரொம்ப பிரியமான ஒரு சித்தம். அது அவருடைய என்ன சொல்லலாம்னா, தேவன் சபையை வழிநடத்துற விதம் அப்படி அவர் வச்சிருக்கிறார். ஏனென்றால் இந்த பூமியில நாம புது சிருஷ்டிகளா அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த புது சிருஷ்டிகளை அவர் வழிநடத்தும் பொழுது அதே புது சிருஷ்டிகளுக்கு வந்துட்டு இருந்து மற்றவர்களை அவர் எழுப்பி மற்றவர்களுக்கு ஒரு போதகர்களாக, ஒரு வழிநடத்துபவர்களாக தேவன் நியமிக்கிறார் பார்க்கிறோம். அப்ப இந்த போதகர்கள், டீச்சர்ஸ், சபையில் இருக்கக்கூடியவங்க மிகவும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க தேவனுடைய திட்டத்துல. அப்ப இந்த போதகர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், அப்ப அவர்கள் என்ன காரியத்தை மாத்திரம் போதிக்கணும், என்ன காரியங்களை அவங்க போதிக்கவே கூடாது. அப்ப இந்த போதகர்களை பத்தி சொல்லியிருக்கிற சில வினோதமான வசனங்கள், ஒரு மூன்று வசனங்கள் இன்னைக்கு நாம பார்ப்போம். அந்த வசனங்களினுடைய ஆழமான கருத்துக்கள் கூட நாம் இன்னைக்கு தியானிப்போம். அப்ப இந்த போதகர்கள் பத்தி சொல்லும் பொழுது நமக்கு தெரிந்தபடி ஒரு எல்டரா இருக்க வேண்டியவர், ஒரு மூப்பராக, ஒரு சபையை வழிநடத்துபவராக, ஒரு மேய்ப்பராக இருக்க வேண்டியவங்களுக்கு இந்த ஒரு திறமை ரொம்ப முக்கியம். தேவன் எதிர்பார்க்கிற, அது இருந்துச்சுன்னா அது சபைக்கு ரொம்ப நன்மை நம்ம பார்க்கும். என்னன்னா, தே ஷுட் பி ஆப்ட் டு டீச், அப்படின்னா போதக சமர்த்தர்களா அவங்க இருக்க வேண்டியது நமக்கு அவசியம். இது நம்ம மூப்பர்கள் குறிச்சின சப்ஜெக்ட்லயே நம்ம பார்த்தோம். அப்ப நாம இங்க பார்க்கிறோம் அப்போஸ்தல் பவுல், உதாரணம் எடுத்துட்டோம்னா அவர் சபையில, சபையின் 12 அப்போஸ்தலர்களை ஒரு அப்போஸ்தலன், அது மாத்திரம் இல்ல அவர் ஒரு எல்டர். எப்படிப்பட்ட எல்டர் அப்படின்னா ஒரு ஜெனரல் பிஷப், அப்படின்னா ஒரு பொது மேய்ப்பாளரா இருந்தார். அதாவது அநேக சபைகளுக்கு அவர் ஒரே சமயத்துல மூப்பராயிருந்தார். அது மாத்திரமல்ல, போன வாரம் நம்ம பார்க்கும் போது இப்படி அப்போஸ்தலனாகவும் அதே சமயத்துல ஒரு மூப்பராகவும் செயல்பட்ட பவுல் தன்னை பற்றி சொல்லும் பொழுது, நாங்கள் எல்லாம் தேவனுக்கு ஊழியக்காரர்கள், சர்வன்ஸ் கூட ஆகும். அப்போ அவர்கள் ஒரே நேரத்துல அப்போஸ்தலர்கள், மூப்பர்கள், அதே சமயத்துல ஊழியக்காரர்கள். அப்ப அவங்க தேவனுடைய சபையில தேவன் அவங்களுக்கு பகிர்ந்து தந்த பொறுப்புகள், அதே சமயத்துல அந்த பொறுப்புகளின் மத்தியிலும் அப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள் தேவனுக்கு முன்பாக அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த தாழ்மையின் நிலைமை, இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பையா இருக்கும் பொழுது அதே அப்போஸ்தல் பவுல் இப்ப என்ன சொல்றாருன்னா, நாங்கள் போதகர்களும் கூட அப்படி சொல்ற. அதாவது நாங்கள் இந்த சபையில போதிக்கிறவர்களாகவும் நாங்க இருக்கிறோம். வசனம் நீங்க படிச்சீங்கன்னா 1 கொரிந்தியர் 2:13 வசனம்
படிக்கிறேன்.
ஆமா ஆமா, அப்போ இங்க அவர்கள் வந்துட்டு ஆவிக்குரிய விஷயங்களை, ஆவிக்குரிய விஷயங்களோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிற, அதாவது சபைக்கு போதிக்கிற போதகர்களா அவர்கள் செயல்பட்டதை அந்த வசனத்திலிருந்து நாம படிக்கிறோம். ஆனா இங்க நம்ம கவனிக்கும் பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட போதகர்களா இருந்தாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க முதல் பகுதி படிச்சீங்கன்னா அங்க ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த வசனத்துல அவர்கள் போதகர்களா இருந்தாங்க, அது நாம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா எப்படிப்பட்ட போதகர்கள், என்ன காரியங்களை மாத்திரம் அவங்க போதிச்சாங்க, ஏன்னா அது நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் அப்ப இன்னைக்கு எக்லீஷாவில தேவன் ஏற்படுத்துகிற போதகர்கள், இந்த தேவனுடைய சமூகத்துல இந்த சன்னிதானத்துல வந்துட்டு ஒருத்தர் தேவனுடைய வார்த்தையை சகோதரர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஒருத்தர் பெற்றுட்டா அவர் அந்த ஸ்தானத்துல இருக்கிறார். அப்படிப்பட்டவர் என்ன விஷயங்களை இங்க வந்துட்டு உபயோகிக்கலாம், என்ன போதனைகள் மாத்திரம் அவர் சொல்லணும். அப்ப அந்த வசனத்துல அங்க ஒரு க்ளூ கொடுக்கிறார். வசனம் படிங்க நீங்க அதுல. பாருங்க, அவைகளை தேவனுடைய சத்தியத்தை நாங்க எந்த ஞானத்துல பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஞானத்துல பேசலங்கிறது முதல் சொல்லிடும் இல்லீங்களா. நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிறபடி நாங்கள் போதிக்காமல் ஏன் இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையை நாம பண்ணணும் இல்லீங்களா. அப்ப வசனம் படிங்க மறுபடியும் கம்ப்ளீட்டா. பாருங்க, அப்ப இவங்க மனுஷ ஞானத்தின்படி பேசல, மனுஷ ஞானத்தின்படி போதிக்கல, மாறாக பரிசுத்த ஆவி போதிச்சபடியே அவங்க போதிச்சிருக்கிறாங்க. அப்ப ஒரு போதகர் சபையில இருக்கிறார் அப்படின்னா, ஒரு டீச்சர் அப்படின்னா, கர்த்தருடைய வசனங்களை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது. அவர் வந்துட்டு மனுஷ ஞானத்தின்படி போதனை செய்யக்கூடாது, மாறாக பரிசுத்தாவின் வழிநடத்தலின்படி போதனை செய்யணும். ரொம்ப முக்கியமா அவங்க சொல்லும் பொழுது ஆவிக்குரியவைகளை எதோடு சம்பந்தப்படுத்தணும், ஆவிக்குரியவைகள். அப்ப இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், எக்லீஷால இருக்கிற சபையில் இருக்கிற அங்கங்கள் எல்லாரும் இதை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் சகோதர சகோதரிகளே, சில சமயங்கள்ல சில சகோதரர்கள் சத்தியம் பேசுறோம் என்று சொல்லிவிட்டு அது அவங்களுடைய பலவீனமா இருக்கலாம், இல்லாட்டி அவர்களுக்கு சரியா இன்னும் அந்த வழிநடத்தல் கிடைக்கலன்னு கூட சொல்லலாம். என்ன பேசிட்டு இருப்பாங்க சபையில வந்துட்டுன்னா, அவர்கள் மனுஷனுடைய ஞானம் பேசிட்டு இருப்பாங்க. ஒருவேளை ஒரு சகோதரனுக்கு ஹிஸ்டரியில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வைங்க, அவர் பிரசங்கம் முழுக்க எதுலதான் இருக்கும், ஹிஸ்டரி பத்திட்டே பேசிட்டு இருப்பார். இல்லாட்டி ஒருத்தருக்கு வந்துட்டு அஸ்ட்ரானமின் வைங்க, வானவியல், நம்ம பார்க்கிறோம் நட்சத்திரங்கள், அந்த வானத்தின் மகிமை பேசலாம். அந்த அந்த ஒரு சில பகுதிகளை வேத வசனத்தோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. உதாரணம் இப்போ யோபு 38 அதிகாரம் எடுத்துட்டீங்கன்னா, நீங்க அருமின் நட்சத்திரம் சொல்லும் போது அருமின் நட்சத்திரம் போகணும், நீங்க அங்க மேல போகணும். ஆனா சில சமயங்கள்ல என்ன ஆயிடும்னா, சிலர் சபைக்குள்ள என்ன போதகர்கள் ஆயிடுவாங்க அப்படின்னா, மனுஷ ஞானத்தை போதிக்க கூடியவர்கள் ஆயிடுவாங்க. அப்படின்னா சயின்ஸ் பத்தி பேசுவாங்க, மேத்ஸ் பத்தி பேசலாம், கணக்கு பத்தி பேசலாம், இல்லாட்டி அநேக பாஷைகள், அந்த பாஷைகளுக்குள்ள இருக்கிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம், இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கலாம். அப்போ இந்த விஷயத்துல சொல்லும் பொழுது நான் ஒரு வசனம், ஒரு வார்த்தை நான் இங்க உங்களுக்கு படிச்சு காண்பிக்கிறது உங்களுக்கு உதவியா இருக்கு. அண்ட் இட் இஸ் வெல், இது நன்மை. என்ன நன்மை அப்படின்னா, தட் ஆல் ஆஃப் தி லார்ட்ஸ் பீப்புள், தேவனுடைய ஜனங்கள் எல்லோரும் என்ன செய்யணும், வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஷுட் கீப் திஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன் மைண்ட், இதை அவர்கள் மனதுல ரொம்ப வைத்துக் கொள்ளணும். தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் இந்த ஒரு காரியத்தை மனதில் நிறுத்திக் கொள்வது அவங்களுக்கு நலமா இருக்கும். என்ன என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்துட்டு பாருங்க பாருங்க, நாட் ஓன்லி தோஸ் ஹூ டீச் அண்ட் ப்ரீச், அதாவது இந்த வசனங்களை போதிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, பட் தோஸ் ஆல்சோ ஹூ லிசன், அப்படி ஒருத்தர் பிரசங்கம் பண்றத கவனிச்சிட்டு இருக்கிற மற்ற சகோதர சகோதரிகளும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு சீ டு இட் தட் இட் இஸ் நாட் மேன்ஸ் விஸ்டம் தட் இஸ் ப்ரொக்ளைம்டு, பேசுகிறவர்கள் மாத்திரமல்ல கேட்கிறவர்களும் சேர்ந்து பேசப்படுகிற வார்த்தை மனுஷனுடைய ஞானம் பற்றி பேசப்படல சரிங்களா, பட் த டிவைன் விஸ்டம், அப்ப தெய்வீக ஞானம் தான் இங்க பேசப்பட்டு இருக்கிறது. இந்த விஷயத்துல யார் யாரெல்லாம் கவனிக்கணும், ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார், பேசுகிற மற்றவர்கள் கூட உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம அந்த பேசுகிற வாய்ப்பு இல்லாத சிஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, மற்ற சகோதரர்களும் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க சொல்லும் பொழுது இதை நாம் ரொம்ப நினைவில் வைத்துக் கொள்ளணும். ஏனென்றால் ஒருத்தர் ஒரு போதனை செய்கிறார் என்றால், போதனை செய்கிறவர், போதனை செய்கிற மற்றவர்களே, கேட்டுட்டு இருக்கிற மற்ற சபை அங்கங்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை மனதில் வச்சுக்கிறது நல்லது. என்னன்னா, பேசப்படுகிற வார்த்தைகள், போதிக்கப்படுகிற வார்த்தைகள் மனுஷ ஞானமா அல்லது தேவனுடைய தெய்வீக ஞானமா, அது மனசுல வைக்கணும். ஏன்னா சில சமயங்கள்ல நமக்கு நான் உணர்ந்திருக்கிறேன், சில சில தனிப்பட்ட அனுபவங்களை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு நல்லா தெரியும், அங்க வந்துட்டு சப்ஜெக்ட்ல வேற விஷயம் இல்லை அப்படின்னு தெரியும். ஆனா ரொம்ப சயின்ஸ் போயிட்டு இருக்கும், பயங்கர சயின்ஸ். ஆனா நமக்கு, நம்ம ரொம்ப சின்ன ஜனங்கள், நம்ம அப்படித்தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்போ நமக்கு சில சமயங்கள்ல அறியறது கிடையாது. ஆனா இங்க பிரதர் அசல் சொல்ற விஷயம் என்னன்னா, பரிசுத்த ஆவியின் துணை நமக்கு இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவி போதிக்குதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா. அப்ப சில சமயங்கள்ல சில சகோதரர்கள் வந்துட்டு ஒரு உதாரணத்தை சொல்றது ரொம்ப ரேர், ரொம்ப அபூர்வமா தான் அது நடக்கும் நமக்குள்ள. சில சமயங்கள்ல பலவீனங்கள்ல சில சமயங்கள்ல தெரியாம என்னன்னா, வேதத்துக்கு சம்பந்தம் இல்லாத, அதாவது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ரொம்பவுமே அவசியம் இல்லாத மற்ற விஷயங்கள் வந்துட்டு பிரசங்கத்துல அதிகமா வரும் பொழுது நமக்கு என்ன தோணும் தெரியுங்களா? ஏதோ நமக்கு தெரியாத ஒரு பெரிய விஷயம், பிரதர் வந்துட்டு ரொம்ப பேசிட்டு இருக்கிறார், பெரிய சயின்ஸ் பேசிட்டு இருக்கிறார். அங்கதான் நம்ம அங்க இதுக்கு தான் அந்த பாயிண்ட் வைக்கிறார் என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல இப்போ பேசுகிற பொழுது மற்றவர்கள் ரொம்ப கவனிக்கணும், இங்க வந்துட்டு மனுஷன் ஞானம் பேசப்படுதா இல்ல தேவனுடைய ஞானம் பேசப்படுது. தேவனுடைய ஞானம் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பா எங்கிருந்து தான் வரணும், போதனைகள் கர்த்தருடைய வசனத்துல இருந்துட்டு வரணும். அப்போ யாரோ பேசுறாங்க, ஏதோ நமக்கு தெரியாத புரியாத ஒரு பெரிய விஷயங்கள் பத்தி பேசுறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பேசப்படுவது கர்த்தருடைய வசனமா, விளங்குவது வந்துட்டு தேவனுடைய ஞானமா இல்ல மனுஷன் ஞானமா, சயின்ஸா இல்லாட்டி மேத்ஸா, அது நம்ம கொஞ்சம் கவனிக்க வேணும். அப்போ போதிக்கிறவர்கள் எதை போதிக்கணும் நம்ம அங்க பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியில நிறைய நிறையப்பட்டு ஆவிக்குரிய விஷயங்களை, அது கூட ஒரு நல்ல ஒரு லிமிட் போடுறார். நீங்க நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒப்பிட்டு பேச வேண்டியது இருக்கும் பொழுது கூட நீங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு உதாரணம் சொல்றீங்கன்னா அந்த உதாரணம் கூட எப்படி இருந்துட்டா நல்லது, ஆவிக்குரிய விஷயங்களை ஆவிக்குரிய விஷயங்களோட நாங்க என்ன பண்றோம் சம்பந்தப்படுத்தி காமிக்கிறோம். எந்த சமயத்திலயும் உலகத்தின் காரியங்களுக்குள்ள போறதில்ல, நம்ம பிரியப்படாத காரியங்களுக்குள்ள அங்க போறதில்ல, ஒரு லிமிட் அங்க சொல்றாரு. அதே தான் நம்ம இந்த ஒரு தேவனுடைய வசனங்களை பேசணும் போதிக்கிறவர்கள். அப்ப போதிக்கிறவர்களுக்கு இது ஒரு எச்சரிப்பு, அதே சமயத்துல இது ஒரு ஒரு நல்ல வழி நம்ம பார்க்கிறோம் சபையை வந்துட்டு தேவனுடைய வசனத்துல மேலும் மேலும் பலப்படைய செய்வதற்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தல் சொல்லும் பொழுது தீமோத்தேயு நிருபத்துல எழுதும் பொழுது வசன படிங்க, ரெண்டு தீமோத்தேயு 4:2
சமயம் வாய்க்காலம் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.
என்ன என்ன சொல்றாருன்னா, நீங்க திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, பிரசங்கம் பண்ணு. ஆனா என்ன பிரசங்கம் பண்றோம் நீங்க? திருவசனம், இங்கிலீஷ்ல பிரீச் த வேர்ட் அப்படின்னா தேவனுடைய வசனங்கள் மாத்திரம் நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. இன்னொரு வசனம் 1 Timothy 4:11
இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக்
கொண்டிரு. இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு, அந்த இவைகள் தேவனுடைய வசனங்கள் மாத்திரம். இன்னொரு வசனம் பண்ணுங்க, 1 Timothy 6:2 அப்படியா 1 Timothy 6:2 வருதுங்களா? சரி, அப்போ இந்த சில வசனங்கள் நீங்க மூணு பண்ணி தமிழ் கொஞ்சம் மாறும். ஆமா,
ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்தி ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும்.
போதும். அப்ப அங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு தேவனுடைய வசனங்கள் தேவனுடைய போதனைகள் அதை மாத்திரம் வந்துட்டு இங்க போதிக்கணும். இது ரொம்ப ஃப்ரீயா நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரி. ஏன்னா நமக்கு சில விஷயங்கள்ல வந்துட்டு ஒரு தின் லைன் தான் இருக்கும், எது சரி எது தப்பு நமக்கு சில சமயங்கள்ல கணிக்க முடியாது. அப்ப சரியான விஷயத்துக்கும் தேவன் அங்கீகரிக்கிற விஷயத்துக்கும் தவறான விஷயத்துக்கும் தேவன் அங்கீகரியாத விஷயத்துக்கும் நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது சில சமயங்கள்ல ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு மாதிரி மைண்ட்ல இருக்கும் பொழுது கண்டுபிடிக்க முடியாது. அப்போ தேவனுடைய சன்னிதானத்துல இருந்துட்டு பக்தி வைராக்கியத்துக்கு ஏதுவான காரியங்கள் வருதா, அதுவும் தேவனுடைய வசனங்கள்ல இருந்துட்டு வருதா, போதிக்கிறவர் தேவனுடைய ஞானத்தை தான் போதிக்கிறாரா? அப்ப பாருங்க, எனக்கு இந்த ஒரு பாடத்துல நான் பொதுவா நான் என்ன கவனிச்சுட்டே வரேன் அப்படின்னு பாத்தீங்க, நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. அதாவது சபை அமைப்புல சபைக்குள்ள இருக்க வேண்டிய விஷயங்கள் பத்தி சொல்லும் பொழுது பொறுப்பு முழுவதும் யாருக்கிட்ட இருக்கு? எல்டர்கிட்ட இல்ல, போதிக்கிறவங்க கிட்ட இல்ல, யாருக்கிட்ட இருக்குது? அதுதான் நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமா நாம இங்க கவனிச்சுக்கணும். எனக்கு இந்த ஒரு ஸ்டடி எனக்கு உண்மையிலேயே ஒரு ஒரு ஆசீர்வாதமா நம்ம தனிப்பட்ட முறையில உணர்றோம் சகோதர சகோதரிகள். என்னன்னா, அது போன வாரமே நம்ம சொன்னோம், ஆனா இன்னைக்கு கூட நம்ம கொஞ்சம் அதையா உங்களுக்கு ஆழமா சொல்வது எனக்கு பிரியமா படுது. என்னன்னா, இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தான். இல்லைன்னா ஒரு புது சிஷ்யா நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ காலம் இனி ரொம்ப இல்லை, ரொம்ப கம்மி. நாளைக்கா நாளானிக்கா நமக்கு தெரியலைங்க. அந்த ஒரு பயம் நான் நினைக்கிறேன் எல்லாருடைய மனசுலயும் அங்க இருக்கணும். ஏன்னா நான் இன்னைக்கு சபையினுடைய நாட்கள் ரொம்ப அதிகமே இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ நீங்களே தெரிஞ்செடுப்பீங்க. சகோதரர் சொல்லிட்டு போனாரு, தேவன் வந்துட்டு ஆபரேஷன் பண்றது எப்ப இருந்து பண்றா சொல்றாரு, செப்டம்பர்ல இருந்துட்டு டிசம்பர் சொன்னார். இப்ப வந்துருச்சுங்களா ஒரு ஆபரேஷன். அப்ப எவ்வளவு ரொம்ப ஷார்ப் காலம். அதாவது இது நாம ஒரு ஆச்சரியமா பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுறோமா, இல்ல இது நம்மோட சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம உணர்ந்து கொள்கிறோமா, அதுதான் நமக்கு இங்க பார்வை இருக்கு. அப்ப ரொம்ப காலம் குறுகின காலம், சரிங்களா? அதே சமயத்தில் இன்னைக்கு புது சிருஷ்டிகள் வாய்ப்பு நம்ம பெற்று இருக்கிறோம். கண்டிப்பா புது சிருஷ்டிகளா வளர்வதற்கு அநேகர் பிரயாசப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தேவை அப்ப தேவன் பாக்குறாரு. அப்புறம் சில ஏற்ற காலங்களில் நம்முடைய முயற்சி கிடையாது, நம்முடைய பலன் கிடையாது, நம்முடைய திட்டம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய கிருபையில நம்ம இந்த காரியங்களையும் தியானிச்சு பார்க்கறோம். அப்ப இன்னைக்கு புது சிருஷ்டியை பத்தி நம்ம படிக்கும் பொழுது சபையில புது சிருஷ்டிகள் எப்படி எல்லாம் இருக்கணும் என்று சொல்லும்போது இது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில இன் ஃபியூச்சர் நாளைக்கு இன்னைக்கு கற்றுக்கொண்டது இது வரைக்கும் நம்ம பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனா நாளைக்கு இன்னைக்கு கற்றுக்கொண்டவைகளை என்ன பண்ணும், நம்ம கண்டிப்பா பயன்படுத்தினா புது சிருஷ்டிகளா வளரலாம். தேவன் அப்படித்தான் சொல்றாரு. இந்த காரியங்கள் நமக்கு தேவன் தரும் பொழுது நம்ம அதுதான் உணர்றோம், இது எதேச்சியா நடக்கல, ஏதோ டைம் பாஸ்க்காக கரெக்டா ஒரு டைம் ஃபில் அப் பண்றதுக்கு ஒரு ஸ்டடி பண்றதா நம்ம நினைக்கவே இல்லை. ஆனா ஏற்ற சமயம் அந்த சமயம் ரொம்ப குறுகியா இருக்கு, ஜனங்கள் ரொம்ப சொற்பம். அப்ப தேவன் அந்த ஒரு உதவி செய்யறாரு, அவர் பாட்டில் அவர் எதையுமே குறை வைக்கிறது இல்லை. அப்ப இது வந்துட்டு நம்ம அந்த ஒரு சீரியஸ் மைண்ட்ல இருந்துட்டு கற்றுக்கொள்வது நமக்கு ரொம்ப பிரயோஜனம். அது போலவே சகோதர சகோதரிகளை கேட்ட விஷயங்களை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தைரியமா அவைகளை வந்துட்டு நம்ம நிறைவேற்றணும், அந்த ஒரு பொறுப்புல இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கடைசி நாட்கள், அப்போ நாம சந்திக்க போகிற போராட்டம், நம்ம சந்திக்க போற சிக்ஷைகள், இது எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் இந்த உதவிகள் எல்லாம் மேற்கொள்ள முடியாது. தெரிஞ்சுதான் தேவன் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு அங்க கொடுக்கறான். அப்ப இந்த விஷயங்கள் கூட நீங்க அப்படி நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இந்த போதகர்கள் பற்றி சொல்லும் பொழுது அது போதகர்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம். கடைசி நாட்கள் இன்னைக்கு அந்த வாய்ப்பை பெற்றெடுக்கிற நாம தேவனுடைய வசனங்களை போதிக்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அதை கேட்கிற ஜனங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கான பொறுப்பு கடைசியில நம்ம பார்க்கிறோம், ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எவ்வளவு பெரிய பொறுப்பு சபையினுடைய மற்ற அங்கங்கள் கிட்ட தேவன் கொடுக்கிறார். அதாவது போதிக்கிறவர்கள்ட்ட கொடுக்கறது இல்ல, போதனைகளை கேட்கிறவர்கள்கிட்ட எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கிறார் நம்ம கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம், சரிங்களா? அப்போ இங்க நம்ம பார்க்கும் பொழுது ஒருத்தர் வந்துட்டு தேவனுடைய வசனங்களை மாத்திரம் அங்க பிரசங்கிக்கணும். ஒருவேளை அப்படி யாராவது சபையில தேவனுடைய வசனங்கள் அல்லாத மனுஷனுடைய ஞானத்தை வந்துட்டு தேவனுடைய சமூகத்துல இருந்துட்டு பேசிட்டு இருந்தா, அப்ப அவங்களை பத்தி சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் ஒன்னாம் முதல் நிருபத்துல ஆறாம் அதிகாரம் மூணுல இருந்து அஞ்சு வசனம் பாருங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு சில விஷயங்கள். பாருங்க, அவர் வந்துட்டு ஆரோக்கியமான வசனங்கள் அல்ல, மாறாக அவர் பேசுறது வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனையானால் வசனம் படிங்க. இல்லைங்களா, இப்படிப்பட்டவர்களை விட்டு இல்லை அங்க அந்த அது வந்துட்டு ரொம்ப லைட்டா எடுக்காதீங்க, ரொம்ப லைட்டா எடுக்க வேணாம். அது வந்து ஒரு ஒரு ஆர்டர் மாதிரி வருது நமக்கு. ஒருத்தர் இந்த வசனங்களை பத்தி பேசாம வேற விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருந்தா அவர் எப்படிப்பட்டவருங்கிறத விலக்கி சொல்லிட்டு ஃபைனலா ஒரே வார்த்தையில் சொல்ற இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகிடும். எவ்வளவு ஸ்ட்ராங் வசனம் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு கடைசி நாட்கள்ல போன மாசம் மன்னா நீங்க படிச்சிருக்கணும், ஒரு அருமையான மன்னா. இது கடைசி நாள் இல்லைங்களா? அப்போ நிறைய பேரு ஆட்டுத்தோல் போர்த்திட்டு ஓநாய்கள் உள்ளுக்குள்ள வரும். அந்த வசனம் மன்னால சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஆச்சரியம் இல்ல, இந்த காலத்துல அப்படி வருவாங்க, வரணும். இல்லாட்டி சபையா அந்த இடத்துல போயிட்டு களஞ்சியத்துல போய் சேர்வது இல்ல. அப்ப அந்த மாதிரி வருவாங்கன்னு சொல்லும் பொழுது இங்க சில விஷயங்கள் சொல்றாரு. இன்னைக்கு இருக்கிறாங்க சபையில நிறைய பேசுறாங்க, கர்த்தருடைய சத்தியம் பேசுறது இல்ல, ஹார்வெஸ்ட் மெசேஜ் பேசுறது இல்ல, அறுவடை சத்தியம் பேசுறது இல்ல. ஆனா நிறைய பேசுறாங்க, ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் பேசுறாங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் பேசுறாங்க. நிறைய ஆடுகள் அந்த சத்தத்துக்கும் செவி சாய்ச்சிட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்துட்டு இந்த கடைசி நாட்கள் நடக்க வேண்டிய காரியங்கள். இது வந்துட்டு பயந்துட்டு பார்க்க வேண்டிய விஷயம் இல்ல, இப்படி நடந்துச்சே நினைக்க வேண்டாம், இது நடக்கும். ஆனா நம்மளுடைய காது எந்த பக்கம் இருக்கு, எந்த சத்தத்துக்கு செவி சாய்க்குது, நாம் எந்த பாதையில போயிட்டு இருக்கிறோம், நாம் எந்த அழைப்புல நிக்கிறோம், அந்த அழைப்புக்கு தகுந்தபடி நடந்து கொண்டிருக்கிறோமோ இல்லையா, இதுதான் நம்முடைய சுய பரிசோதனை. மற்றபடி பாவம் பரிதாபம் இல்லைங்களா, அதே சமயத்துல பயோ குழப்பம் அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரது இல்ல, வராது. ஏன்னா பரிசு தாவி வரும் பொழுதே அது வந்துட்டு பலமுள்ள ஆவிதான், தெளிந்த புத்தியுள்ள ஆவிதான், பயப்பட மாட்டாங்க, சந்தேகப்பட மாட்டாங்க. என்ன நடக்கணும் இந்த காலத்துல அது நடந்துட்டு இருக்குதா, அது பார்க்கும் பொழுது உஷாராவாங்க. இன்னும் தங்களுடைய நடைய நீதியின் பக்கம் சாய்ப்பதற்கு எல்லா விதத்திலும் முயற்சி செய்வாங்க. இது புது சிருஷ்டிகளினுடைய சிந்தையா இருக்கும். இது இன்னைக்கு நாம அந்த ஒரு சரியான நேரத்தில் இருக்கிறோம். அப்போ இந்த போதகர்கள் குறிச்சு கூட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறோம். அதே போல போதிக்கிற வாய்ப்பை பெற்ற சகோதரர்கள் யாராக இருந்துட்டாலும் அது தேவனுடைய வசனத்தை நாம அங்க பிரசங்கிப்பதற்கு முழு முயற்சிகள் நாம அங்க எடுக்கணும் நாம பார்க்கிறோம். அப்போ இங்க போதிக்கிற விஷயம் பத்தி சொல்லும் பொழுது அங்க கூட அருமையா சொல்றாரு என்னன்னா, ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது, போதனை அதே சமயத்துல பிரசங்கம், ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்கணும். அது வித்தியாசப்படுத்தி காமிக்கிறார் எங்கன்னா, நீங்க அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15:35
பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறே அனைவரோடு கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள்.
பாருங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, உபதேசித்து அதே சமயத்துல பிரசங்கிச்சு கொண்டிருந்தாங்க. அப்போ உபதேசம்ங்கிறது ஒண்ணு, அதே சமயத்துல பிரசங்கிக்கிறது ஒண்ணு. அதான் என்ன சொல்றாருன்னா இங்கிலீஷ்ல, தே வர் டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங். அவர்கள் உபதேசம் பண்ணினாங்க, அதே சமயத்துல என்ன பண்ணாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. அப்ப உபதேசம் என்றால் என்ன, பிரசங்கம் என்றால் என்ன? அப்ப உபதேசம் என்று சொல்லும் பொழுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட அளவுல ஒருத்தர் கிட்ட போய் கற்றுக் கொடுக்கிற விஷயம். இப்ப நான் நிறைய சரியா புரிஞ்சுக்கணும்னா, நீங்க பிரசங்கம் என்னன்னா பாக்க, பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய குரூப்புக்கு மத்தியில, நிறைய ஜனங்களுக்கு மத்தியில ஒரு என்ன சொல்லலாம், பப்ளிக் டாக். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, தீர்க்க தரிசனம் சொல்லுதல். ஒரு தீர்க்க தரிசனம் யாருன்னு பார்த்தோம், ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர், நிறைய ஜனங்களுக்கு முன்னாடி பொதுவாக அனைவரையும் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய பாடம் எடுத்துட்டு இருப்பாங்க. இதுதான் வந்துட்டு என்னன்னா பிரசங்கம் பண்றது. அதே சமயத்துல ஒரு போதகம் பண்றதுன்னா நம்பர் கம்மியாயிடு, யாருக்கு முன்னால, பேசுறவங்களுக்கு முன்னால அந்த எண்ணிக்கை குறைவாயிடுது. அதே சமயத்துல இந்த போதகம் என்று சொல்லும் பொழுது அது இன்னும் ரொம்ப நன்மையான மெத்தட் சொல்றாரு. ரசல் சொல்லும் பொழுது அங்க என்ன சொல்றாருன்னா, இந்த ஒருவேளை உங்கள் இக்லீஷாவுக்கு ஒரு சகோதரன் வெளியூர்ல இருந்து வந்தாரு சத்திய சொல்றதுக்கு அப்படின்னா, அவரை வச்சு ஒரு நாள் நீங்க திட்டம் பண்ணிருக்கிறீங்க, ஆவிக்குரிய வகையில பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு. அப்படி நீங்க பண்ணிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு சப்ஜெக்ட் கொடுங்க, அவர் ஒரே ஒரு பிரசங்கம் பண்ணட்டும், ஆனா நிறைய போதகம் பண்ணட்டும். அப்ப அது என்னன்னா, பிரசங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் கரெக்டா நம்ம சொன்னோம்னா ஒரு ஃபார்மல்குள்ள வந்துடும் இல்லைங்களா, அந்த ஒரு ஒரு ஒழுங்கின்படி அவர் வந்துட்டு நிதானமா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவர் மாத்திரம் பேசிட்டு தேவனுடைய விஷயங்களை விலக்கி சொல்லிட்டு இறங்கி போயிடுவார், ஆராதனை முடிச்சு நாம க்ளோஸ் பண்ணிடுவோம். இது பிரசங்கம் நிறைய பேருக்கு முன்னால. ஆனா ஒரு போதகம் என்று சொல்லும் பொழுது டிஸ்கஷன் நாம சொல்றோம் இல்லைங்களா, அப்படின்னா ரொம்ப எப்படின்னா டூ வே, இங்க கேட்கறவங்களும் கேள்வி கேள்வி கேட்பாங்க, இங்க இருக்கிறவங்க பேசுவாங்க, ரெண்டு பேரும். அது வந்துட்டு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த போதனை ரொம்ப பெஸ்ட். அதாவது டிஸ்கஷன் இருக்கணும், டிஸ்கஷன் இல்லைன்னா அந்த இக்லீஷா வந்துட்டு ரொம்ப டவுன் ஆயிடும் இல்லைங்களா. கருத்துக்கள் பரிமாறணும் சகோதர சேனா, சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கிறோம் ரொம்ப ஆச்சரியமான பாயிண்ட்ஸ் சரிங்களா. அப்போ இந்த டிஸ்கஷன், இந்த ரெண்டு மெத்தட் இருக்குது, ரெண்டு மெத்தடையும் நம்ம சபையில வந்துட்டு அங்க பயன்படுத்தணும். அது கூட நம்ம அதற்கு தகுந்த மாதிரி திட்டங்கள் பண்ணணும். என்னன்னா ஒரே மாதிரியான மெத்தட் இல்ல, தேவன் வந்துட்டு அவருடைய வசனங்கள் எந்த வகையில எல்லாம் புரிஞ்சுக்கொள்ளலாமோ அந்த வகையில எல்லாம் வைக்கிறார். அப்ப அதுல பார்க்கும் பொழுது பிரசங்கம் ஒரு பாணி, அது ஒரு ஃபார்மல் மெத்தடு, ஒரு ஒழுங்கிற்குள்ள உட்பட்டு ஒரு பெரிய ஜனங்களுக்கு நடக்கிற விஷயம், அது ரொம்ப பிரயோஜனம் தான். அதே சமயத்துல அதை விட இது ரொம்ப ரொம்ப பிரயோஜனம் உள்ளதுன்னா, தனிப்பட்ட வகையில ஒருத்தரோட ரொம்ப நெருக்கமா போயிட்டு அவருக்கான சந்தேகங்களை கேட்டு விளக்கி அவங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய அந்த போதனைகள், அது ரொம்பவுமே நமக்கு பிரயோஜனம் உள்ளதா அங்க இருக்கு நம்ம பார்க்கிறார். அதே போல இன்னும் என்ன வகையான போதனை இருக்கு என்று சொல்லும் பொழுது, நம்ம பார்த்தோம் போன கிளாஸ்ல எவாஞ்சலிஸ்ட், அதாவது நற்செய்தி மன்னிக்கணும் சுவிசேஷகர்கள் அப்படின்னா, தேவனுடைய சத்தியத்தை அந்த சத்தியத்தை கேட்காத அதே சமயத்துல வாஞ்சியுள்ள புது சகோதர சகோதரிகளுக்கு கொண்டு போய் சொல்ற விஷயம் இது வந்துட்டு சொல்ல பொழுது வசனம் படிக்கிற பாருங்க. த கிஃப்ட் ஆஃப் தி எவாஞ்சலிஸ்ட், இந்த ஒரு வரம் பெற்றவர்கள், தி பவர் டு ஸ்டிர் மென்ஸ் ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் தி ட்ரூத், ஜனங்களுடைய இருதயத்தை தேவனுடைய சத்தியத்தின் பக்கம் திருப்பக்கூடிய இவர்கள். இது சாதாரண விஷயம் இல்ல. அசத்தியத்துல இருளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இதுதான் வெளிச்சம் அப்படின்னு காமிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு போய் இன்னும் நல்லா கத்துக் கொடுக்கிறது ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா. ஆனா இந்த எவாஞ்சலிஸ்ட் நம்ம சொல்ல பொழுது சுவிசேஷகர்கள் அவங்களை பத்தி சொல்லும் போது இஸ் அ ஸ்பெஷல் கிஃப்ட், இது ஒரு விசேஷமான வரம், எல்லோருக்கும் கிடைக்கிறது இல்ல போதகர்கள் இல்லைங்களா. நாட் பொசஸ்ட் பை ஆல் டுடே எனி மோர் தேன் இன் தி ஏர்லி சர்ச். ஆதிகால சபையில இந்த வரம் நிறைய பேருக்கு தேவன் கொடுத்திருந்தார், ஆனா அது போல இன்னைக்கு இந்த கால சூழ்நிலைகள் இல்லை. ஏன்னா ஆதிகால சபையில சபை ஸ்தாபனமாகணும், எல்லாருமே சத்தியத்துக்கு புதுசான ஜனங்கள். அப்ப அந்த சத்தியம் சொல்லும் பொழுது அவங்களுடைய இருதயத்தை தேவனுடைய சத்தியத்தின் பக்கம் திருப்பருக்கு எல்லா விதத்திலையும் வணல் மூட்டுவாங்க. அப்படிப்பட்ட வாய்ப்பு ரொம்ப சிலருக்கு தான். அப்ப அது கூட ரொம்ப மிக முக்கியமான ஒரு போதனை. இன்னைக்கு நம்ம சொல்றோம், நம்முடைய சகோதரர்கள் நமக்கு முன்பாக இருக்கிறாங்க, அவங்களுடைய வகுப்புகள் நம்ம எப்ப வேணாலும் கேட்கலாம் இல்லைங்களா, எத்தனை தடவை வேணாலும் கேட்கலாம். அதே போல அவர்களை தேவன் பயன்படுத்தும் பொழுது அது ரொம்ப சுலபமா இருக்குது. எப்படின்னா சத்தியத்துல ஜனங்களை கொண்டு வருவதற்கு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு காலங்கள்லாம் மாறிடுச்சு. ஆரம்ப காலத்துல அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா இப்போ இந்த எவாஞ்சலிஸ்ட் வேலைய யார் செய்யறாங்க அப்படின்னா மனிதர்கள் இல்ல, மாறாக அவர் சொல்ல பொழுது வாட்ச் டவர் ரீப்ரிண்ட்ஸ் அப்புறம் வால்யூம்ஸ். ஏன்னா இப்போ ஃபாரின்ல எல்லாம் நீங்க போய் பாருங்க, இந்த மாதிரி ஃபாலோ அப் கிளாஸஸ் எல்லாம் யாரும் எடுக்கல. ஒரு கிறிஸ்டியனா பார்த்துட்டு விஷ் பண்ணி ஒரு நல்லா பேசி பேசிட்டு உடனே ஃபர்ஸ்ட் வால்யூம் ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் தான் அவங்களுக்கு யாரு, சுவிசேஷகர். அந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் அவங்களை கொண்டு வரும் அந்த பக்கமா இல்லைங்களா. ஏன்னா இன்னைக்கு காலங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இருக்கு, மனுஷனுடைய வாழ்க்கை முறை முற்றிலும் மாறிட்டு எல்லாம் வேகமா ஓடிட்டு இருக்கும் பொழுது இதுக்கு நேரங்கள் இல்ல. அப்போ இந்த மெத்தடுக்குள்ள நீங்க கடைபிடிக்கலாம் என்று ரசிகர் சொல்றாரு. ஆனா நம்ம இங்க தமிழ்நாட்டில் இன்னும் இந்த வாய்ப்பு கூட இன்னும் பிரகாசமா இருக்கு. இப்ப நம்ம நினைச்ச ஜனங்களுக்கு போய் சத்தியம் அங்க சொல்லக்கூடிய வாய்ப்பு அங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னொரு விஷயம், இந்த போதகர்கள் பத்தி புது சிஷ்யனுடைய அமைப்புல அது அந்த ஒரே வார்த்தை ஒரே சென்டென்ஸ் நான் படிக்கிறேன். மெனி ஷுட் பி ஏபிள் டு டீச். ஒரு சபையில ஒருத்தர் தான் போதகம் பண்ணுவார், இல்ல ரெண்டு பேர் தான் போதகம் பண்ணுவாங்க, இல்ல நாலு பேர் தான் போதனை பண்ணுவாங்க, அதுக்கு மேல இல்ல அப்படின்னு சொல்ற கண்டிஷன் இருக்கக்கூடாது. மெனி ஷுட் பி ஏபிள் டு டீச். தேவனுடைய வார்த்தைகளை இந்த ஏற்ற சமயத்துல கிருபையா பெற்றுக்கொண்ட சகோதரர்கள் ஒவ்வொருவரும் ஒரு பெரிய அப்படின்னா ஒரு பரந்த அளவுல நாம சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் தேவனுடைய வசனங்களுக்கு சாட்சியா பிரசங்கிக்கக்கூடிய ஒரு வரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதத்துல மாறுபடும். ஒருத்தர் பெரிய லெவல்ல பேசுறதுக்கு வாய்ப்பு பெற்றவா இருக்கலாம், ஆனா ஒருத்தர் கிட்ட தான் பேசலாம். ஒரு ரெண்டு பேர்னா மேனேஜ் பண்ணலாம், ஒரு அஞ்சு பேர்னா அவர் மேனேஜ் பண்ணிக்குவார். ஆனா என்னன்னா ஒரு சபையில என்று சொல்லும் பொழுது நிறைய பேர் பேசணும், அப்பதான் அந்த சபைக்கு ஆரோக்கியம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க, எவ்வளவு பிரயோஜனமான பாயிண்ட்ஸ் கொடுக்கிறார். ஆனா இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு தவற விடுறதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அது போல நானு போன மாசம் ஒரு சாங்ஸ் இந்த நைட் நினைவுபடுத்தி பாத்தீங்கன்னா, தேவனுடைய வசனத்தை வாங்கிட்டு வாய் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சொல்லியிருக்கிறாரு. அது நீங்க படிச்சிருப்பீங்க எனக்கு தெரியும் இல்லைங்களா, நம்புறேன் நான். அப்படின்னா என்னன்னா தேவனுடைய வார்த்தையை வாங்கி இருக்கிறோம், அதனுடைய சந்தோஷம் நமக்குள்ள இருக்குது. அந்த சத்தியத்தை நம்ம என்ன பண்ணணும், பிரஸ்தாபப்படுத்தணும். எல்லாரும் இங்க இருந்து இல்ல, ஒருத்தர் வீட்டுல இல்ல வேலையில பார்க்கும் பொழுது ஏதாவது பேசணும் தேவனுடைய வசனம் பத்திட்டு. நீங்க நினைச்சு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நான் புது சிருஷ்டி சொல்றேன். யார் புது சிருஷ்டி? அசத்தியத்துல இருந்துட்டு சத்தியத்துக்குள்ள வந்து தேவனுடைய திட்டம் பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த தேவனுடைய சித்தம் புரிஞ்சுக்கொண்டு அந்த சித்தம் நிறைவேற்ற தங்களை என்ன பண்ணிட்டாங்க, தேவன் கையில ஒப்பு கொடுத்துட்டு பலியின் ஜீவியத்துக்குள்ள வந்துட்டு இந்த சத்தியத்துக்காக நிக்கிறாங்க. இந்த புது சிருஷ்டி யாருக்கிட்டயும் சத்தியம் பத்தி வாயே துறக்காம தான் டவுட். புது சிருஷ்டி எப்படி இந்த புது சிருஷ்டி இல்லைங்களா. அதாவது நீங்க பிரசங்கம் அப்படின்னா பிரசங்கம் வேற, போதனைன்னா போதனை வேற. ஆனா இங்க என்ன விஷயம்னா, இந்த வசனங்கள் உள்ள போயிடுச்சுன்னா கண்டிப்பா ஏற்ற சமயத்துல யாருக்கு முன்னாலே அது வரும்போது என்ன பண்ணும், அந்த ஒரு பிரஸ்தாபப்படுத்துறது வேணும். அந்த நீங்க சாங்ஸ் நைட் டைவ் செஞ்சு நீங்க திருப்பி பாருங்க, போன மாசத்துல ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அப்போ அந்த லெவல்ல தான் சொல்றாரு, இன்னைக்கு சபையில வந்துட்டு அநேகர் இந்த ஒரு பேசக்கூடியவர்களா இருந்தாங்கன்னா, அதை வளர்த்து கொண்டாங்கன்னா, அது தேவன் வந்துட்டு அது அந்த சபைக்கு வந்துட்டு அது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியமா அங்க இருக்கும். ஏன்னா இது அப்போஸ்தல் பவுல் நம்ம இது பேசிக் சப்ஜெக்ட்ல மகா பரிசுத்தமான விசுவாசத்துல குழந்தைகளுக்கு பயன்படுத்துற வசனம்,
ஆனா பிரதர் ரசல் நமக்கு பயன்படுத்துறார். எபிரேயர் 5:12.
காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பானை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள்.
போதும் இல்லைங்களா? இது நாம வந்துட்டு சத்தியம் கேட்கும் பொழுது அழைக்கப்பட்ட நிலைமைக்கு இந்த வசனம் பயன்படுத்துறான். பிரதர் ரசல் இந்த இடத்துல எக்லீசியாக்களுக்கு பயன்படுத்துறாரு. ஒருவேளை நமக்குள்ள கூட இந்த ஒரு காரியம் வந்துடுது. காலத்தை பார்த்தா நாம் எல்லாரும் இப்படி இருந்திருக்கணும். போதகர்கள்னா பெரிய லெவல்ல இல்லை. என்ன அர்த்தத்தை சொல்றேன்னா, யாராவது ஒருத்தர் நம்முடைய விசுவாசம் பத்தி நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டா அவங்கள உட்கார வச்சு ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு நாம் என்னவா இருக்கணும்? சும்மா சரளமா என்ன நாங்க நம்புறோம், எங்களுடைய விசுவாசம் என்ன, உங்ககிட்ட என்ன தப்பு இருக்கு, இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன, அந்த வசனத்தின் அர்த்தம் என்ன, அப்படின்னா புரியுதுங்களா? என்னன்னா தேவன் திட்டம் சத்தியம் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கும், இங்க இருக்கணும் இல்லைங்களா? அது ஒருத்தர் கிட்ட சொல்லக்கூடிய அதாவது அந்த வசனம் நீங்க படிக்கிறீங்க. 1 பேதுரு 3:15.
கர்த்தராகிய தேவனே, உங்கள் இருதயங்களை பரிசுத்த பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாதத்தோட வணக்கத்தோட உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள்
இல்லைங்களா? அப்போ எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். யாராவது நம்ம கிட்ட இருக்கிற நம்பிக்கையை பத்தி கேட்டுட்டா நம்ம அவங்களுக்கு பதில் சொல்வதற்கு நம்ம தயாரா இருக்கணும். அப்படின்னா அந்த அளவுக்கு தேவன்கிட்ட நாம ஒரு கிருபை பெற்றுக்கொள்ளணும். தேவன் கொடுக்கறதுக்கு தயார். ஏன்னா நம்ம பார்க்கிறோம் எல்லாரும் வந்துட்டு அந்த நம்ம என்ன சொல்ல ராயல் பிரீஸ்ட்ஹுட் அப்படின்னா ராஜரீக ஆசாரிய கூடம் இல்லைங்களா? அப்ப நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, ஒரு ஆரோனை வந்துட்டு அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த எண்ணெய் எங்கிருந்து எங்க வரைக்கும் வருது? தலையிலிருந்துட்டு அப்படியே சரீரம். அப்படின்னா ஹெட் மாத்திரம் இல்ல, சபையின் தலை மாத்திரம் இல்ல, சரீர அங்கங்கள் முழுவதும் they are anointed to preach. அப்படின்னா அவர்கள் இந்த தேவனுடைய வசனங்களை எடுத்து சொல்வதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியில் எல்லாருனாலையும் செய்ய முடியும். எந்தெந்த லெவல்னா ஒரு குறிப்பிட்ட இல்லை, ஒரு சொன்னமா ஏற்கனவே அவங்க அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் அளவின் படி. ஆனா கண்டிப்பா தேவனுடைய சத்தியத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். தேவனுடைய நாமத்தை வந்துட்டு நம்ம மகிமைப்படுத்த வேண்டியது நமக்கு அங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா? ஆனா இப்படி இது இந்த வார்த்தை பாருங்க, சபையில் அநேகர் பேச வேண்டியது அது ஒரு நன்மையா இருக்கும் என்று சொல்லும் பொழுது அதே நேரத்தில் ஒரு வசனம் படிக்கலாம். யாக்கோபு 3:1. ஆமாம், இந்த வசனம் கூட சொல்லிடுறார். ஏன்னா ஒரு இடத்துல இப்படி சொல்றார், ஆனா இன்னொரு இடத்துல என்ன சொல்ற, உங்களில் அநேகர் அதிக ஆக்கினைக்கு உட்படாத படிக்க நீங்க என்ன ஆக வேண்டாம், போதகர்கள் ஆக வேண்டாம். உன இது எப்படி நாம புரிஞ்சிருக்கிறோம்? இது படிக்கிற வரைக்கும் நான் கூட தப்பாதான் புரிஞ்சிருப்பேன். அப்போ போதகர்கள் ஏதோ இது என்ன என்ன அர்த்தத்துல சொல்லியிருப்பார், நீங்க அதிக ஆக்கினைக்குள்ள போயிடுவீங்க. நீ என்ன என்ன ஆயிடுத்துட்டா, என்ன ஆயிட்டா, நீங்க தேவன் வார்த்தையை நீங்க பிரசங்கிக்கிற வாய்ப்பு பிரச்சனை தான் உங்களுக்கு. என்ன விதத்துல பிரச்சனையா இருக்கும் ஏதாவது நீங்க ட்ரை பண்ணுங்க சொல்லுங்க, என்ன விதத்துல இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஆக்கினை பிரதர்ஸ் தான் சொல்லணும் இந்த பதில். சத்தியத்தின் படி நடக்காம போய் அதை பத்தி சொல்றவங்க எல்லாம் நடந்துட முடியுமா? ஆக்சுவலா நம்ம அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வேணா கரெக்ட், அந்த ஒரு பாயிண்ட் முக்கியமான கரெக்ட். என்னன்னா இது எந்த அர்த்தத்துல அவர் எடுக்கிறார் அப்படின்னா ரொம்ப முக்கியமா ஒரு வசனம் காமிச்சிடறார். வசனம் படிங்க நீங்க, அந்த வசனம் மத்தேயு 5:19 படிங்க.
ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றாகிலும் மீறி அவிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன்
போதும் இல்லைங்களா? இங்க நம்ம பார்க்கும் பொழுது ஒருத்தர் சபையில போதகரா ஆகிறார்னா அவர் வந்துட்டு என்ன ஆகிறாருன்னா மவுத் பீஸ் ஆஃப் காட். தேவனுக்கு அவர் எப்படி இருக்கிறார், பிரதிநிதியா இருந்துட்டு அவருடைய வசனங்களை அவருடைய ஜனங்களுக்கு சொல்லக்கூடியவர் ஆகிறார். அப்போ இந்த நிலைமைக்கு இந்த ஒரு பொறுப்பை நிறைவேற்றுகிற ஒரு சகோதரன் சரிங்களா, ஒருவேளை தேவனுடைய வசனங்களை தேவனுடைய திட்டங்களை அவர் திட்டம் இருக்கிற பிரகாரமா சொல்லாம ஏதாவது சில பலவீனங்களை சில சரியான ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம தவறான ஒரு போதனைகளை சொல்றாருன்னு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா தேவன் நினைக்க தப்பா யாருக்காவது ஏதாவது சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஆனா நம்ம இங்க நின்று பேசுறோம்னா நம்ம அங்க அந்த வார்த்தை அந்த வார்த்தையே நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னன்னு சொல்றாருன்னா அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, தே ஆர் தி மவுத் பீசஸ் ஆஃப் காட் அங்க சொல்றாரு. அதை நினைக்கும் பொழுதுதான் பர்சனல் நமக்கே கொஞ்சம் வயிறெல்லாம் கலங்குது. அந்த வாய்ப்புல நிற்கும் பொழுது நம்ம தேவன்கிட்ட அவருக்கு பிரதிநிதியா வந்துட்டு நம்ம பேசுறோம்னு சொல்லும் பொழுது அது எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கும், எவ்வளவு கவனம் இருக்கணும் அதுதான் நம்ம பார்க்கணும். அப்ப ஒரு வேலை யாராவது அப்படி இல்லாம கவனக்குறைவா ஏதோ தங்களுக்கு தோணுத ஏதோ ஒரு கடமைக்காக ஏதோ ஒரு நேரத்தை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக ஒரு பிரசங்கம், அந்த பிரசங்கத்துல வந்துட்டு அந்த தேவனுடைய வசனங்கள் வார்த்தைகள் மிஸ் ரெப்ரசன்ட் ஆகுது அப்படின்னா சரியான விதத்துல போதிக்கப்படாம வேற ஒரு தவறான நோக்கில தவறான கருத்துக்களை பரிமாறிடுது அப்படின்னு சொல்லும் பொழுது அது ரொம்ப தப்பு. ஏன்னா இந்த ஒரு என்னைக்குமே ஒரு என்னைக்கு ஒரு ஒரு சகோதரன் வந்துட்டு இந்த போதிக்கிற வாய்ப்புக்குள்ள வந்துட்டு அந்த வாய்ப்புல மேலும் தேவனால பயன்படுத்தப்படுகிறாரோ அவருக்கு அப்படியே என்ன ஆயிடும் சொல்லும் பொழுது பாருங்க, நான் வசனம் படிக்கிறேன். Knowing that temptations and responsibilities both increase with every advanced step of eminence in the body of Christ. நீங்க தேவ கிறிஸ்து இயேசுனுடைய சரீரத்துல ஒரு அங்கமா நீங்க நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி நீங்க வளர்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா நாளுக்கு நாள் உங்களுக்கு சோதனைகளும் பொறுப்புகளும் கூடும். அதுதான் விஷயம். அதே அது வந்து ரொம்ப முக்கியமா யாருக்கு போதிக்கிற வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் சொல்லிட்டார், நீங்க சரீர அங்கமா இருந்தாவே இருந்து வளர்ச்சி பெற்றாலே நாளுக்கு நாள் என்ன ஆகும், உங்களுக்கு டெம்டேஷன்ஸ் இருக்கும், சோதனை நிறைய, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லைங்களா, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகள் இருக்கும். ஆனா ஒரு போதிக்கிறவருக்கு இது இன்னும் கூட கொஞ்சம் அதிகம். அப்ப அதையெல்லாம் தாங்கக்கூடிய லெவலுக்கு அங்க இருக்கணும். ஏதோ பிரசங்கம் பண்ணணுங்கிறக்காக எல்லாம் யாரும் இங்க வந்துட்டு அங்க நிற்க கூடாது. அதுதான் நம்ம இது தேவனுடைய வேலை, தேவனுடைய வார்த்தை, அவருக்கு பிரதிநிதி, அவருடைய ஜனங்களுக்கு மத்தியில தேவன் நம்மளை பயன்படுத்துறாரு. தகுதியே இல்லாத வேலை, ஆனா கிருபையில பெற்றிருக்கிறோம். அதுல எந்த அளவுக்கு நம்ம வேலை முழுவதும் நடந்து கொள்ளணுமோ அந்த அளவுக்கு அங்க நடந்து கொள்ளணும். அப்ப இங்க சொல்லும் பொழுது ஒரு யாராவது அப்படி செஞ்சாங்கன்னா அவருடைய நிலைமை என்ன, அதுதான் இங்க யோசிக்க வேண்டிய விஷயம். அவர் வந்துட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிடுவாரு பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிடுவாரு, வாய்ப்பு பெற்றுடுவாரு. அவர் பிரசங்க கிளியர் இல்ல, நிறைய தப்பு, ஆனா என்ன ஆயிடுவாரு, பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிடுவாருன்னா ராஜ்யத்துல எப்படி இருப்பாராமா? அங்க வசனம் பண்ணிக்கிங்க, ஆமா. அப்போ இந்த இது வந்து போதகர்களுக்கு ஸ்பெஷலா, ஏன்னா வசனம் ஸ்டார்டிங்ல இருந்து படிங்க. பாருங்க, இந்த கற்பனைகளை ஒன்றையாகிலும் மீறிட்டு அவ்விதமாய் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறவன், இது முழுக்க முழுக்க யாருக்கு, டீச்சர்ஸ் இன் தி சர்ச், சபையில இருக்கக்கூடிய போதகர்கள். யாராவது இப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவீங்க, ஆனா ராஜ்யத்துல நீங்க என்ன ஆயிடுவீங்க, ரொம்ப எல்லாரிலும் அங்க சிறியவன் சொல்லும் பொழுது இது நமக்கு ஒரு எச்சரிப்பா தான் இருக்கு, சரிங்களா? சரி, இப்ப ஒரு மூன்று வசனங்கள் நம்ம வேகமா நம்ம தியானிச்சுட்டு நம்ம போலாம். நீங்க படிங்கலாம், 1 யோவான் 2 அதிகாரம் 27 வசனம், 20 வசனம் படிங்க.
நீங்கள் அவரோட பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கும். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று
அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ அபிஷேகம் நீங்க பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு யாரும் என்ன பண்ண தேவையில்லை, போதிக்க தேவையில்லை. இந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம இங்க பாக்குறோம் புது சிஷ்யின் அமைப்புல அவங்களை வழி நடத்த தேவன் போதகர்களை ஏற்படுத்துறார். அதுதான் தேவனுடைய சிஸ்டம், அப்படித்தான் அவர் வச்சிருக்கிறார். இந்த அமைப்பு இப்படித்தான் வளரணும். எப்படி ஒரு புது சிஷ்டி மத்த புது சிஷ்டிக்கு என்ன பண்ணணும், சத்தியத்தை போதிக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த புது சிஷ்டி போதிக்கிறவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும். அப்ப ஒரு புது சிஷ்டியினுடைய வளர்ச்சி யாரை சார்ந்திருக்கு பார்க்கிறோம், மற்ற புது சிஷ்டிகளுடைய வளர்ச்சி. ஒருத்தருக்கு ஒருத்தர், ஒரு சரீர அங்கம் இன்னொரு சரீர அங்கத்துக்கு என்ன பண்ணும், கண்டிப்பா உதவி செய்யணும். இது தேவன் இந்த சபை இப்படித்தான் வளரணும்னு வச்சிருக்கிறார். ஆனா இங்க ஒரு வசனம் வித்தியாசமா இருக்கு, உங்களுக்கு யாரும் என்ன பண்ண தேவையில்லை, போதிக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, நீங்க எல்லாவற்றையும் அறிந்தவர்களா இருக்கிறீங்க. இது எப்படி, இது எந்த வசனம் எப்படி நாம புரிஞ்சு கொள்றது? அப்ப இது வந்துட்டு நம்ம தவறாக, ஒருவேளை நாம யாருடைய போதனையும் கேட்கறதுக்கு அவசியம் இல்ல, யாரும் போதிக்கணுங்கிற அவசியம் கூட இல்ல, நமக்குள்ள பரிசுத்தாவி இருக்குது, அபிஷேகம் பெற்றெடுக்கிறோம், நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி யாராவது புரிஞ்சுக்கொண்டா அது அவங்களுடைய பலவீனம், அது அவங்களுடைய தவறு. ஒருவேளை யார் அப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, தங்களை மற்றவர்களிடத்துல கலக்காம எப்பயுமே கொஞ்சம் ரிசர்வ்டா இருப்பாங்க பாருங்க, மற்றவர்கள் கூட சகஜமா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில தங்களை வந்துட்டு தனிமைப்படுத்தி வேறுபடுத்தி காக்கிறவர்க காண்பிக்க விருப்பம் உள்ளவர்கள் தான் இந்த வசனத்தை வந்துட்டு சாதகமா பயன்படுத்துறாங்க சொல்றாரு. ஆனா இதெல்லாம் சபையில நம்ம ரொம்ப அபூர்வமான காரியம் சரிங்களா. ஆனா இந்த வசனம் வந்துட்டு இது யாருக்காக எழுதப்பட்டுச்சு, எப்போ எழுதப்பட்டுச்சு நீங்க பாத்தீங்க, இது ஒன்னு யோவான். இப்போ ஒன்னு யோவான் நிருபம் முழுக்கமே அது ஆதிகால சபையில கர்த்தர் இயேசுனுடைய ஈடுபலி வந்துட்டு கேள்விக்குறியாயிடுச்சு. ரேன்சம் டாக்டரின் வந்துட்டு நிறைய பேர் நம்பாம போயிட்டாங்க. கர்த்தர் இயேசு மாம்சத்துல வந்ததே அவங்க மேசியாவா ஏற்றுக்கொள்ளல, அதனால அந்த அந்த ரேன்சம் வந்துட்டு இல்லன்னு ஆயிடுச்சு. இந்த விஷயம் எங்க வந்துச்சு தெரியுங்களா, சபைக்குள்ள வந்துச்சு. அப்ப அந்த சபைக்குள்ள ரேன்சம் டாக்டரின் டவுட் ஆயிடுச்சு. கர்த்தர் இயேசு வந்தாரா, மாம்சத்துல பலி கொடுத்தாரா, அது ஈடுபலியா, அது நமக்கு பிரயோஜனமா, டவுட் ஆயிடுச்சு. அப்போ அந்த சபைக்கு யோவான் ஒரு எல்டரா இருந்துட்டு இந்த நிருபம் எழுத பொழுது சொல்றாரு, இந்த மாதிரி காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு விளக்கி சொல்றார். என்னன்னா உங்களுக்கு பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, நீங்க எல்லாம் அறிந்தவர்களா இருக்கிறீங்க சரிங்களா. உங்களுக்கு இவைகளை போதிக்க வேணுங்கிற அவசியம் இல்ல, வேற யாரும் உங்களுக்கு போதிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னா, எந்த விஷயம்னா இந்த பேசிக் டாக்டரின்ஸ், இந்த அடிப்படை சத்தியம், கிறிஸ்தவத்தின் அடிப்படை என்னதான், ரேன்சம் தான் இல்லைங்களா, கிறிஸ்து இயேசுனுடைய ஈடுபலி. இது நீங்க ஏற்கனவே கேட்டுடுக்கிறீங்க, இதை பத்தி உங்களுக்கு யாரும் போதிக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்படி யாராவது போதிச்சா அது தேவையில்லை, அது வஞ்சனை, அது கிறிஸ்துவின் சபை அங்கம் இல்ல, அந்தி கிறிஸ்து அமைப்பு தான் அந்த வேலையை பண்ணுவாங்க அப்படின்ட்டு இங்க வந்துட்டு அப்போஸ்தலர் யோவான் வந்துட்டு அங்க சபைக்கு எழுதுறார். அது எப்படி சொல்றாருன்னா, நீங்க என்னைக்கே நீங்க சபைக்குள்ள வந்திருக்கிறீங்களோ அப்பயே என்ன அர்த்தம் தெரியுங்களா, நீங்கள் ஒரு 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 பாயிண்ட்ல உங்களை பாவிகள்னு நீங்க நினைச்சீங்க, உணர்ந்தீங்க. அந்த பாவிகளுக்கு வந்துட்டு யாரு ரட்சகர், கர்த்தர் இயேசுங்கிறத நீங்க பார்த்தீங்க, அவரை விசுவாசிச்சீங்க, ஏற்றுக்கொண்டீங்க, அவர் பலி மேல நம்பிக்கை வச்சீங்க. அப்புறம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நீங்க ஞானஸ்நானம் பெற்று ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு இந்த சபையில இருக்கிறீங்க. இந்த சபையில இருக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க இவ்வளோ விஷயம் கடந்து வந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப சபையில இருந்துட்டு நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, ரேன்சம் கரெக்டா, கர்த்தர் இயேசு ஈடுபலி தான் கொடுக்க வந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எப்படி இருக்கு இல்லீங்களா. அதான் சொல்றாரு, நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த பேசிக் விஷயம் எல்லாம், இந்த அடிப்படை விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதை யாரும் உங்களுக்கு போதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க புது சிருஷ்டி, ஒரு புது சிருஷ்டிங்கும் பொழுது பாவியிலிருந்து மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டு விசுவாசத்துக்குள்ள வந்து நீதிமான் ஆக்கப்பட்டு ஒப்பு கொடுத்து ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்டு புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. இங்க இருந்துட்டு நீங்க எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் அதே நிறைய பேர் உங்க சபைக்குள்ள வந்து செஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க கேட்கணுங்கிற அவசியம் இல்ல, அவர்கள் கர்த்தரேசனுடைய சபை இல்ல, அந்தி கிறிஸ்துவனுடைய அமைப்பு. அதனால இது அவங்க கிட்ட பேசும் பொழுது அந்த விஷயத்தை பத்தி பேசுறாரு. மாறாக இது நம்ம இன்னைக்கு கேட்கக்கூடாது. நம்ம இன்னைக்கு எல்லாரும் ஒரு ஒரு அங்கமும் இன்னொரு அங்கத்தினாரால போதிக்கப்பட்டு வழிநடத்தப்பட வேண்டும் தான் தேவனுடைய அங்க ஏற்பாடு. இப்போ ஒரு முக்கியமான வசனம், கடைசி வசனம் நம்ம பார்க்கலாம், கலாத்தியர் 6:6.
மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன்
உபதேசிக்கிறவர்களுக்கு சகல நன்மையிலும் என்ன வசனம் இது இல்லைங்களா. அப்போ என்ன சகல நன்மைகளையும் பகிர்ந்து, தமிழ்ல ரொம்ப புவர் டிரான்ஸ்லேஷன் தான் நம்ம சொல்லணும், ஆனா இங்கிலீஷ்ல ரொம்ப கரெக்டா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம் சபைகளுக்குள்ள. லெட் ஹிம் தட் இஸ் ஸ்டார்ட் இன் தி வேர்ட், தேவன் திருவசனத்தில் ஒருத்தர் போதிக்கப்பட்டிருக்கிறவர், கம்யூனிகேட் டு ஹிம் தட் டீச்சர் இன் ஆல் குட் திங்ஸ். புரியுதுங்களா, இங்க வந்துட்டு அந்த வசனம் சகல நன்மைகளிலும் என்ன பண்ணும், பகிர்ந்து கொடுக்கணும் இல்லைங்களா. இது பகிர்ந்து கொடுக்கறதுல எது வரல இல்லைங்களா. லெட் ஹிம் தட் இஸ் ஸ்டார்ட் இன் தி வேர்ட் communicate to him that teacheth in all good things. என்ன விஷயம்னா, ஒரு சபைக்கு ஒருத்தர் போதிக்கிறாரு, அப்போ சபை அங்கங்களுக்கு நிறைய பேர் போதிக்கிறாங்க அப்படின்னா, இந்த போதிக்கிறவர்கள் மன்னிக்கணும், போதிக்கப்படுகிறவர்கள் போதிக்கிறவர்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத அங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதை எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கறது பத்தி அங்க எதுவும் பேசல இல்லைங்களா. அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் போதிக்கிறார், நீங்க கேட்கிறீங்க. அப்ப இந்த கேட்கிறவர்கள், அதாவது போதிக்கப்படுகிறவர்கள் சபையில என்ன பண்ணணும்னா, அவர்கள் கேட்ட சத்தியத்துல அவங்க ஒரு தனி தன்மையான விசுவாசத்துல பலப்படணும். புரியுதுங்களா? கேட்கிற விஷயம் வாங்கி கொள்கிறோம், உணர்ந்து சத்தியம் இப்படித்தான் சொல்லுது, இதுதான் சொல்லுது. தனித்தனியா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விஷயத்துல கிளியர் ஆயிட்டு மனதில் ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இப்ப இவங்க என்ன பண்ணணும்னா, யாரு போதிக்க படுகிறவர்கள், ஒருவேளை போதிக்கிறவர்கள் சில தவறுகள் செஞ்சான், சபையில போதிக்கும் போது மாத்திரம் இல்ல, சபையின் காரியங்கள்ல மற்ற சகோதர சகோதரிகள் கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துல அவர்கள் தவறு செய்வார்களே ஆனால், தவறுனா என்ன? இங்க நம்ம சபைக்குள்ள தேவனுடைய வசனம் அங்கீகரிக்காத விஷயங்கள், தெரிஞ்சோ தெரியாமலோ பலவீனத்திலயோ எப்படியோ செய்யறாங்க, ஆனா அவங்க போதிக்கிறவர்கள். இப்போ இந்த போதிக்கப்படுகிறவர்கள் என்ன பண்ணணும்னா, அவர்களை வந்துட்டு சுட்டி காமிக்கணும், அவங்களை சுட்டி. முதல்ல நம்ம எப்படி எடுத்துனா, அவர் இங்க இருந்துட்டு இப்ப சப்போஸ் ஒரு சகோதரன் தவறான விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறார், கேட்கிறவர்கள் பக்கம் என்ன கடமை இருக்குன்னா, அவங்க பயந்துட்டு பேசுறதுக்கு வெட்கப்பட்டுட்டு அப்படியே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு சத்தியம் தேவன் கொடுத்திருக்கார், சத்தியம் அவங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கு போதிக்கப்படுகிறவர்கள், சரிங்களா? இப்ப இவங்க என்ன பண்ணணும்னா, இந்த பயம் வெட்கம் இந்த விஷயம் எல்லாம் தள்ளி வச்சுட்டு, இது கர்த்தருடைய வசனம், இது கர்த்தருடைய சபை, இங்க ஒருத்தர் வசனத்துக்கு விரோதமா வேற என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறார், எந்திரிச்சு கேள்வி போகணும். அதுதான் என்ன பாருங்க, அது Let him that is taught in the word communicate to him that teacheth in all good things. இப்படி ஒரு தவறான ஒரு உபதேசம் யாரோ ஒருத்தர் தெரியாம செஞ்சிட்டு இருக்கிறார்னா, அவர்கிட்ட மற்ற கேட்கிறவங்க என்ன பண்ணும், பிரதர் என்ன வசனம் நீங்க இப்படி சொல்லுது, நீங்க இப்படி சொல்றீங்க, இந்த விசுவாசம் நீங்க எப்படி எப்படி இந்த பாயிண்ட் எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க, இந்த மாதிரி பேசுறீங்களா, நீங்க என்ன பேசுறீங்க, கர்த்தர் வசனத்துல தான் பேசுறீங்களா இல்ல தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா, பலவீனமா பர்பஸா கேட்கணும், புரியுதுங்களா? அப்படின்னா என்னன்னா, சபை கிட்ட இருக்கிற பொறுப்பு, ஏன்னா இது வந்துட்டு நிறைய பேர் செய்யறதில்ல, புரியுதுங்களா? என் சபையில என்னதான் இன்னைக்கு நடக்குது, வராங்க கேட்கறோம் போறோம், யார் என்ன பேசினா கூட ஒருவேளை நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ஒருவேளை சில பாயிண்ட்ஸ் நெருடல் ஆயிடுச்சுன்னா நம்ம நமக்குள்ள ஒரு மூணு பேர் என்ன பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், என்ன அது பிரதர் இப்படி சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஒரு உரிமை இருக்கு, உரிமை மாத்திரமே அது கடமை கூட, அந்த போதகர் கிட்ட கேளு, என்ன என்ன இந்த பாயிண்ட்ஸ் இப்படி நீங்க சொல்றீங்க, இதனுடைய விஷயம் என்ன, ஒருவேளை அது அவர் தெரியாம பண்ணிட்டாருன்னா அவரை சீர்பொருந்த பண்ண கூட நாம செய்யணும். பாருங்க, அப்போ சபையில் இருக்கிற அங்கங்களுக்கு தான் நாம பார்க்கிறோம் நிறைய பொறுப்புகள் இருக்கு, ஏன்னா சபை என்று சொல்லும் போது அவங்க தான் சபை, எல்டர் அவங்க தான் செலக்ட் பண்றாங்க, அவங்களுக்காகத்தான் செலக்ட் பண்றாங்க. அதே போலதான் மற்ற பொறுப்புகள் இருக்கிறவங்களும் சபைக்காக தேவன் சபையின் மூலம் தேர்ந்தெடுக்கிறார், அது சபைக்காக. அப்ப இவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா அவர்கள் வந்துட்டு அந்த அக்கேஷன் கிரைஸ் ஆகணும், அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு அவர்கள் விழித்திருந்துட்டு அவர்கள் சில கேள்விகள் கேட்கணும். ஆனா இது வந்துட்டு என்ன அர்த்தத்தில் இல்ல, ஒரு பேராகிராஃப் முழுக்க டிஸ்கிரைப் பண்றார். அதுக்காக சிலர் இருப்பாங்க சபையில, அவங்க கேட்கறது சத்தியம் இல்லைன்னே தெரியும், ஆனா கேட்போம், ஏன்னா முன்னாடி இருக்கிறவர் கொஞ்சம் குழப்புவோம், நம்மை நாம கொஞ்சம் மேல் தூக்கி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வேறு நோக்கில சில கேள்விகள் போட்டுட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் நீங்க கவனிக்கவே வேண்டாம் சொல்றாங்க. ஏன்னா முதல்ல நம்ம இங்க பிரதர் அழகா சொல்லும் பொழுது, தேவனுக்கு அப்புறம் கர்த்தர் இயேசுக்கு அப்புறம் இந்த உலகத்திலேயே நமக்கு ஒரே பொக்கிஷம் இந்த சத்தியம் தான். அப்ப இந்த சத்தியத்தை தேவன் நம்ம கையில கொடுத்துருக்கிறாருன்னா, அந்த சத்தியத்துக்கு நம்ம மரண பரியந்தம் உண்மையுள்ளவர்களா இருக்கும். அப்ப ஒரு சத்தியம் இல்லாத விஷயமே, நம்ம ஒரு கேள்வி கேட்டு குழப்ப வைக்கணும்னு சொல்றதுக்காக சில கேள்விகள் கேட்டுட்டு இருப்பாங்க சில பேரு. அதான் நம்ம சொல்லுவோம், மூத்த சகோதரர் சொல்லுவாங்க, பிரதர் நீங்க யாராவது கேள்வி கேட்டா, நீங்க கேட்கற கேள்வி விசுவாச கேள்வியா இருந்தா பரவாயில்ல, ஆமா அப்படித்தான் இருக்கும், இல்லைங்களா? சும்மா ஏனோதானத்துக்கும் வந்துட்டு அங்க கேள்விகள் கேட்டு அந்த குழப்பங்கள் கொண்டு வர மோட்டிவ்ல இங்க சொல்லப்படல. மாறாக அந்த போதகர்கள் ஒருவேளை ஏதாவது தவறான போதனைகள் ஏதாவது செய்துட்டாலோ, இந்த சபை அங்கங்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த உரிமை அவர்களுடைய கடமை தான் நம்ம அங்க பார்க்கிறோம். இதுக்கு ஒரு வசனம் நீங்க படிங்க, 2 தெசலோனிக்கேயர் 2:10-11.
கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும், ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால்.
ஆமா, சிலர் இந்த மாதிரி இருக்கிறவங்க சபைக்குள்ள பிரச்சனைகளுக்காகவே இந்த மாதிரி சில கேள்விகள் கேட்பாங்க. ஆனா அது அப்படி இருக்கிறவங்களை நம்ம கண்டுபிடிச்சிடணும், அவங்களுக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா நம்ம வந்துட்டு நியாயமான விஷயங்களே நியாயமான படி அங்க கேட்கணும். அதாவது என்னன்னா, கேட்கிற ஒரு ஒருத்தருக்கிட்டையும் அந்த பொறுப்பு இருக்குது, சத்தியம் சபையில சரியான வகையில வருதா இல்லையா அப்படின்னா அது கேட்கிறவர்கள் கைகள் இருக்கு. அவர்கள் வந்துட்டு அந்த போதிக்கிறவர்கள எல்லா விதத்திலயும், அதாவது மேக்சிமம் அது தப்பு நடக்காது, யாரு பர்பஸா, புரியுதுங்களா, டெலிபரேட்டா யாரும் வந்து அந்த மாதிரி செய்ய போறது இல்ல. ஒருவேளை அறியாமையில தெரியாம சில அவசரங்களை குழப்பங்களை ஏதாவது நடக்கலாம். அப்ப என்ன பண்ணணும், இவங்க உடனே எந்திரிக்கணும். எப்படி இருக்குது அப்படி இருக்கு விஷயம், கர்த்தருடைய வசனம் எப்படி சொல்லுது. அப்போ அந்த விஷயத்துல தே ஷுட் கம்யூனிகேட், யார்கிட்ட, போதிக்கிறவர்கள்ட்ட தே ஷுட் கம்யூனிகேட், பேசணும் பேசணும், அதுதான் விஷயம். வாய் திறக்கணும் கேட்கறவங்க, இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க, அந்த வசனம் எப்படி இருக்கு, இதுக்கு இதை குறிச்சு நீங்க என்ன சொல்றீங்க, அந்த கேள்வி போடணும், நீங்க தப்பு பண்ணிருக்கிறீங்கிறத காமிக்கணும், அந்த விஷயம் நீங்க அங்க செய்யணும். அதுதான் இங்க சொல்லப்படுற ஒரு விஷயம். அதே சமயத்துல இந்த வசனத்தை கொஞ்சம் பெருசா, இட் இஸ் ப்ராப்பர் டு ரிமார்க் தட் தி வேர்டு கம்யூனிகேட் இஸ் எ ப்ராட் ஒன். இந்த வார்த்தை உண்மையிலேயே கொஞ்சம் பறந்து விரிந்து பேசப்படுற ஒரு வார்த்தை, நிறைய விஷயங்களை சேர்த்து சொல்ற உண்மையிலேயே. அப்போ சபை அங்கங்கள் வந்துட்டு தங்களுடைய என்ன சொல்லலாம்னா, தங்களுடைய உழைப்பின் பலன்களில் சபைக்கும் சகோதரர்களுக்கும் தேவனுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும், அது சொல்றார். ஆனா அது எந்த அளவுல கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், யாருக்கிட்ட கொடுக்கணும், அது நாம இன்னும் ஒரு பாடத்துல நம்ம முழுவதுமா டீட்டெயிலா பார்க்கலாம்னு ரசூல் கொடுக்கிறார். அது வருது பின்னால, சன் ட்ரை எர்த்லி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூ கிரியேஷன், பூமியில புது சிருஷ்டிகள் என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்கணும்ங்கிற அந்த பாடத்துல, சபையில சபையினர் தேவனுக்காக சகோதரர்களுக்காக சத்தியத்துக்காக சில காரியங்கள் தங்களுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கணும் என்று சொல்லும் பொழுது கொடுக்கணுங்கிற அர்த்தம் இந்த வசனத்துக்கு வருது. ஆனா அது எப்படி கொடுக்கணும், எவ்வளவு எவ்வளவு கொடுக்கணும், அந்த விஷயங்கள் எல்லாம் இன்னொரு பாடத்துல ரொம்ப தெளிவா நாம அங்க பார்க்கலாம் என்று நம்ம சொல்லி முடிக்கிறோம். அப்ப இன்னைக்கு இதோட நம்ம முடிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதாவது புது சிருஷ்டியின் அமைப்புல போதகர்கள் அவர்கள் மேல் இருக்கக்கூடிய கடமை பொறுப்பு, அதே சமயத்துல கேட்கிறவர்களுடைய கைகளில் வைக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள் நாம அங்க உணர்றோம். இப்போ அடுத்த வாரத்தோட நாம இந்த புது சிஷ்யின் அமைப்பு ரொம்ப வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, முடிவுக்கு வருது சாப்டர். ஆனா இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா கடந்த சில வாரங்கள் எல்லாமே பாயிண்ட்ஸ் எல்லாம் யாருக்கு தான் போகுது, டைரக்டா கரெக்டா சொல்லுங்க, கேட்கறவங்களுக்கு தான் இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் கூட கேட்கறவங்களே ஒரு பகுதிக்கு தான் போகுது, எல்டர்ஸ் பிஷப்ஸ் பாஸ்டர்ஸ் அப்புறம் அசிஸ்டன்ட் எல்டர்ஸ் இல்லைங்களா, இவங்களுக்கு இன்னைக்கு டீச்சர்ஸ் யார் வர்றா இந்த லிஸ்ட்ல, எல்லாம் பிரதர்ஸ் தான் வராங்க. அப்ப இந்த பாடம் முழுக்க யாருக்கு தான் வருது பாக்குறோம், பிரதர்ஸ்கே வருது. அப்போ அதுக்குன்னு சிஸ்டர்ஸ் விட்டுருவாரா இல்லைங்களா. அப்போ அடுத்த வாரம் உமன்ஸ் ப்ராவின்ஸ் இன் தி சர்ச் கடைசி பார்ட் இல்லைங்களா, சகோதரிகள் இந்த புது சிருஷ்டியின் அமைப்பில் இருக்கும் பொழுது அவங்களுக்கான உரிமை, அவங்களுக்கான கடமைகள், அவங்களுக்கான எச்சரிப்பு இதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். தேவன் தாமே இந்த பகுதியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.